ओमगान तिमरांदस्य श्रीचैतन्य मनोभीष्टं स्थापितं मेन भूतले स्वयं रूप गदामय्यं ददातीं स्वपदान्तिकं वन्देकं श्रीगुरु श्रीपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगगनरघुनाथं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सगनललिता शिवशाखां च नमः ओम विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे जयपदाकस्वामी नामिने नमः आचार्य पादाय तागुरुपदायने गौरगददामदाय नगरग्रामदारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांगिरिये हरे कृष्णा நம்ம எல்லாருமே இந்த ரொம்ப மங்களகரமான நாள்ல ஒன்று சேர்ந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம இந்த தாமோதர மாதத்தில் கார்த்திகை விரதத்தில் ஏகாதசி விரதம் இங்கே அனுஷ்டிச்சிருக்கோம் இந்த தாமோதர மாதத்தில் கார்த்திகை விரதத்தில் வரக்கூடிய முதல் ஏகாதசி ராம ஏகாதசின்னு அழைக்கப்படுது ஏகாதசி மிகவும் விசேஷமானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது ஒரு சமயம் யுதிஷ்டர் மகாராஜ் ஏகாதசியுடைய மகாத்மியத்தை கொடுத்து ஏகாதசியுடைய தாத்பரியங்களை கொடுத்தும் கிருஷ்ணர்கிட்ட அடிக்கடி கேட்டுருப்பார் ஸோ ஏகாதசி மகாத்மியத்தில் அதை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு சமயம் யுதிஷ்டர் மகாராஜ் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார் ஓ ஜனார்தனா ஓ எல்லா உருவாலையும் ரட்சிப்பவரே ஓ பகவானே இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியுடைய மகத்துவம் என்ன அது எப்படி ஒருத்தர் இருக்கணும் எந்த மாதிரி இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு யுதிஷ்டர் மகாராஜர் பகவான்கிட்ட கேட்குறார் அதுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுறார் ஓ சக்கரவர்த்திகளே சிங்கம் போன்றவரே நான் சொல்கிறத இப்போ நல்லா கவனமாக கேளுங்க இந்த ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது ராம ஏகாதசின்னு அழைக்கப்படுது இது ரொம்ப மங்களமானது இது இந்த ஏகாதசி ஒருத்தருடைய எல்லா விதமான கர்மவினைகளையும் பாவங்களையும் அழிக்க வல்லது இது ரொம்ப சக்தி வாய்ந்தது ஸோ இந்த ஏகாதசி விரதம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ யாரெல்லாம் இந்த ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்களாகிடுவாங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்களாக கருதப்படுறாங்க இது சம்பந்தமாக புராண கதைகளை நான் இப்போ உனக்கு இது ஏகாதசியுடைய மகாத்மியத்தையும் அதோடைய புராண கதையும் இப்போ நான் உனக்கு எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ராம ஏகாதசியுடைய மகத்துவத்தை யுதிஷ்டர் மகாராஜர் கூறுகிறார் ஒரு சமயம் ஒரு மிக புகழ் வாய்ந்த சக்கரவர்த்தி வாழ்ந்துட்டிருந்தார் அவர் பேர் முசுகுந்த ராஜா ஸோ முசுகுந்த சக்கரவர்த்தி ரொம்ப விசேஷமானவர் அவர் இந்திரனுக்கு ரொம்ப தேவலோகத்து இந்திரனுக்கு ரொம்ப நண்பரும் ஆவார் அவருக்கு மட்டும் இல்லை யமராஜர் வருணன் போன்றவர்களுக்கும் மிகச்சிறந்த நண்பராக இருந்தார் ராவனுடைய சகோதரா விபீஷனுக்கும் மிக நெருங்கிய நண்பராக இருந்தார் முதுகுந்த ராஜாவுடைய சிறப்பு என்னென்னா அவர் எப்பவுமே உண்மையை பேசி வந்தார் அவர் பக்தி அவர் எப்பவுமே எனக்கு மாறாத பக்தி தொண்டு பண்ணிட்டே வந்தார் அவர் மிகவும் நல்ல முறையில் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு வந்தார் தர்மப்படி இந்த உலகத்தை ஆட்சி செய்தார் அதனால் அவருடைய ஆட்சியில் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க பிரஜைகளை வந்து மன்னர்களுடைய குழந்தைகளை கூட பார்த்துட்டார் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிது தானியங்கள் காய்கறிகள் பால் பழம் எல்லாமே தேவையான அளவு கிடைச்சிது இயற்கையும் நல்ல மழை பெய்ஞ்சது இப்படி முசுகுந்த ராஜாவுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சந்திரபாகான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க அந்த சந்திரபாகா ஒரு புனிதமான நதியாக கருதப்படுறாங்க அந்த சந்திரபாகா முசுகுந்தருடைய மிக பிரியமான ஒரு புதல்வியாக இருந்தாங்க அந்த சந்திரபாகாவுக்கு முசுகுந்த ராஜா சோபனான்ற ஒருத்தரை திருமணம் செய்து வைக்கிறார் இந்த சோபனா சந்திரசேனாங்கிறவருடைய சக்கரவர்த்தியுடைய மகன் ஒரு இளவரசன் ஸோ இந்த இளவரசன் சோபனாவை முசுகுந்த ராஜா அவருடைய பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் அப்படி அவங்க வந்து இல்லற வாக்கில் ஈடுபடுறாங்க அவர் முசுகுந்த ராஜா எப்போவுமே ஏகாதசி விரதத்தை ரொம்ப சிரத்தையோடு அனுஷ்டிக்கக்கூடியவர் அப்போ ஒரு சமயம் சோபனா தன்னுடைய மனைவி சந்திரபாகாவோட முசுகுந்த ராஜாவோட அரண்மனைக்கு வரார் அன்று அவர் அந்த அரண்மனையில் தங்கியிருக்கக்கூடிய சமயத்தில் முசுகுந்த ராஜா அடுத்த நாள் ஏகாதசி விரதம் இருக்குங்கிறத தெரிய வருது அப்போது சோபனா சொல்கிறார் அவருடைய மனைவி சந்திரபாகாட்ட சொல்கிறார் என்னுடைய உடல் ரொம்ப பலவீனமாக இருக்குது நான் எப்படி இந்த ஏகாதசி விரதம் இருக்க போகிறேன்னு தெரியல அப்போது சந்திரபாகா சொல்கிறார் என்னுடைய அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் ரொம்ப கண்டிப்பானவர் அவர் வந்து என்ன செய்வார்னா, நாளைக்கு ஏகாதசினா தசமி அன்னைக்கே தண்டோரா போட்டுடுவார். ஊரெல்லாம் தண்டோரா போட போறோம். ஊரெல்லாம் என்ன அனௌன்ஸ், என்ன அறிவிப்பு அளிக்கப்படும்னா, நாளைக்கு வந்து ஏகாதசி விரதம், ஒருத்தருமே உணவு எடுக்கக்கொள்ள, எந்த தானியத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது பகவான் ஹரிக்கு மிகவும் பிரியமான தினம். அதனால் எல்லாரும் விரதத்தை அனுஷ்டிக்கணும்னு சொல்லி அந்த தண்டோரால ஊர் முழுவதும் தெரிவிக்கப்படும். அப்போது சோபனா சொல்கிறார், அப்போ நான் எப்படி இந்த ஏகாதசி இருக்க போகிறேன், என்னால் எனக்கு உடம்பு ரொம்ப பலவீனமானதாக இருக்குது, என்னால் இது இருக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறார். அப்போது சந்திரபாகா சொல்கிறா, என்னுடைய அப்பாவுடைய அரண்மனையில், என்னுடைய அப்பாவுடைய நாட்டில் வந்து மனுஷங்களை பற்றி சொல்ல என்ன இருக்குது, இவன் யானைகள் குதிரைகள் எந்த விலங்கினும் அன்னைக்கு தானியம் உட்கொள்ளாது, அது மட்டும் இல்லை எந்த விலங்குகளும் வந்து தானியங்களையோ கீரை வகைகளையோ இல்லை புல்களையோ ஏன் தண்ணி கூட இருந்தாது. அந்தளவுக்கு எல்லாருமே ரொம்ப உறுதியோட பகவான் ஸ்ரீ ஹரியோடைய சேவையில் பக்தி தூண்டில் ஈடுபடக்கூடியவங்க எல்லாருமே இந்த விரதத்தை ரொம்ப சத்தியாக அனுஷ்டிக்கக்கூடியவங்க. அப்போது நீங்கள் எப்படி இதிலிருந்து தப்பிக்க முடியும், ஓ எனது அருமை கணவரே, நீங்கள் கட்டாயம் இந்த விரதம் இருந்து ஆகணும், இங்கே இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த விரதம் இருந்து ஆகணும், இங்கே நீங்கள் சாப்பிட முடியாது, அப்படி நீங்கள் ஏதாவது உட்கொள்ளணும் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருந்து போயிடுங்க, என்ன செய்யலாங்கிறது நீங்களே முடிவு செய்துக்குங்க அப்படின்னு சந்திரபாகா தன்னுடைய கணவர் சோபனாட்ட சொல்கிறாங்க. அப்போ சோபனா, சரி என்னுடைய விருப்பம் என்னன்னா இந்த ஏகாதசி விரதம் இருக்குன்னு விரும்புகிறேன், என்னுடைய கர்மவடைப்படி எனக்கு என்ன விரதம் வரட்டும், அதை நான் சந்திக்க தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு சோபனா இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறார். அப்போது அவர்னால் பசி தாங்க முடியாமல் அவர் ரொம்ப பசியிலும் தாகத்திலும் வேதனைப்படுறார். அவர்னால் அந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்க முடியல. அன்று மாலை சௌரிய அஸ்தமிக்கக்கூடிய சமயத்தில் எல்லா வைஷ்ணவர்களும் எல்லா பக்தர்களும் பகவான் ஹரியை துதித்து பாடிட்டு இருக்காங்க, அவருடைய சேவையில் ஈடுபடுறாங்க. அந்த ஒட்டுமொத்த நாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லாமே பகவான் ஹரியோட நாமத்தை பாடிட்டு இருக்காங்க. இப்படி அன்று இரவு முழுதுமே பாடிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் துவாதசி வருது. ஆனால் சோபனானால் அந்த விரதத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் ரொம்ப பலவீனமாயிடுறார். அப்போ அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு காலையில் அவர் தன்னுடைய விரதத்தை தாங்கிக்க முடியாமல் அவர் அந்த உடலை விடுறார். அப்படி அந்த உடலை விட்ட உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி தன்னுடைய மருமகனுக்கு இறுதி சடங்கு செய்கிறார். அப்போது தன்னுடைய மனைவிட்ட தன்னுடைய மகள் சந்திரபாகன் சொல்கிறார், நீ இந்த இறுதி சடங்குகளை கலந்துக்க கூடாதுன்னு சொல்கிறார். பொதுவாக வேத காலத்தில் ஒரு கணவன் இறக்கும் பொழுது அவர் மனைவியும் உடன்கட்டை ஏறுவது வழக்கம். அப்பொழுது முசுகுந்த சக்கரவர்த்தி தன்னுடைய மகள்கிட்ட சொல்ல, நீ உடன் செல்லக்கூடாது, நீ அவருடைய செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை வந்து அவர் உடன்கட்டை ஏற அனுமதிக்கிறது இல்லை. அப்போ சந்திரபாகா மற்ற இறுதி சடங்கெல்லாம் நியம சடங்கெல்லாம் பண்ணிட்டு அவர் தன்னுடைய அப்பாவுடைய அந்த அரண்மனையில் வாழ்ந்துருக்கா. ஸோ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த இடத்துல என்ன சொல்றார், என்ன கூறுகிறாருன்னா, யுதிஷ்டிர மகாராஜ் சொல்றார், ஓ மகாராஜா, சோபனா இறந்தாலும் அவர் ஏகாதசி வரதுனால அதோடைய பலன் அவர் இழக்கலை. அவர் அந்த இறந்த உடனே அவர் மறைவுக்கு அப்புறம் அவர் மந்திராச்சல மலையில் அவர் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கார். அந்த மந்திராச்சல மலையில் அவருக்கு ஒரு அருமையான ஒரு அரண்மனை நகரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சிட்டி வந்து அந்த நகரம் ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டிருந்தது. அது தேவலோகம் போல் அமைக்கப்பட்டிருந்தது. மிக பிரம்மாண்டமான அரண்மனைகளும் விலை மதிக்க முடியாத பொருட்களாலும் எண்ணற்ற ஆபரணங்களாலும் அணிகலங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த அரண்மனையில் சோபனா ஒரு வெண்மையான ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். அவருடைய அரச சிம்மாசனத்தில் அந்த சிம்மாசனம் ரொம்ப அழகுட திகழ்ந்தது. அது மட்டும் இல்லை, சோபனாவுடைய தலையில் ரொம்ப அழகான கீடம் ஒன்று அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவர் எண்ணற்ற ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். அவர் ரொம்ப கவர்ச்சியாக ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப ஒரு தேஜஸாக இருந்தார். அவரை சுற்றி எண்ணற்ற கந்தர்வர்கள் அவர் புகழ் பாடிட்டு இருந்தாங்க. எண்ணற்ற தேவமங்கள் அவரை சுற்றி நடனம் ஆடிட்டு இருந்தாங்க. இப்படி அவர் ஒரு இரண்டாவது இந்திரனை போல காட்சி அளித்தார். இப்படி அவர் அங்கே ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்துட்டுருக்கார். அப்போது ஒரு சமயம் சோம சர்மாங்கிற பிராமணர், அவர் முசுகுந்த ராஜாவுடைய நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு நாள் பல புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்கிறார். அப்போ அந்த சோம சர்மா எதார்த்திய சோபனா இருக்கக்கூடிய நகரத்துக்கு வரார். அங்கே சோபனாவை பார்த்த உடனே அவர் ரொம்ப பிரமிச்சு போகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் சோபனா வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியுடைய மருமகன்னு, அவர் இறந்து போன விஷயம் அவருக்கு தெரியும். அப்போது சோபனா அந்த சோமசர்மா பிராமணன் பார்த்த உடனே எழுந்து வந்து அவரை வரவேற்கிறார். வரவேற்று அவருக்கு தக்க ஆசனங்களை அமைத்து அவருக்கு மரியாதை செலுத்துகிறார். அப்போது அந்த பிராமணர் அவர்கிட்ட கேட்குறார், நீ எப்படி இந்த மாதிரி ஆனவனுக்கு எப்படி இந்த மாதிரி இடம் கிடைச்சிது, நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்குறார். அப்போது சோபனாவும் அவர் தன்னுடைய மாமனாரை பற்றியும் தன்னுடைய மனைவியை பற்றிய விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சின்றார். அப்போ சோமசர்மா தொடர்ந்து வினவரார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நீ எப்படி இந்த மாதிரி ஒரு நிலை அடைஞ்ச அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், நான் வந்து இந்த ராம ஏகாதசி விரதம் இருந்ததுனால எனக்கு இப்படி ஒரு அற்புதமான இது கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த ஏகாதசி வந்து நான் நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுனால இந்த இடம் வந்து நிரந்தரமானதாக கிடையாது. இது இவ்வளோ பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக எல்லாம் அமைக்கப்பட்டிருந்தாலும் இது தற்காலிகமானதாக கருதப்படுது. இது எப்படி நிரந்தரமாக்குறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யலாம். நீங்கள் இந்த செய்தியை, நான் இங்கே இருக்கிற செய்தியை கொண்டு போய் என்னுடைய மனைவிட்டு நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த சோமசர்மா பிராமணரும் சோபநாட்ட விடைபெற்றுண்டு அவர் திரும்ப வரார். அவர் வந்து முசுவந்த சக்கரவர்த்தியுடைய அரண்மனைக்கு வரார். அங்கே வந்து சந்திரபாபாவை சந்தித்து நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறார். அவர் சோபனாவை சந்தித்தது, அவர் இப்போ ஒரு பிரம்மாண்டமான அற்புதமான ஒரு மாளிகையில் வாழ்ந்துருக்கிறது, ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறது பற்றி அவர் சந்திரபாகாட்ட தெரியப்படுத்துகிறார். சந்திரபாகா கேட்குறார், இது என்ன உண்மைதானா இல்லை கனவா அப்படின்னு சொல்லி திரும்ப அவர்கிட்ட ஆச்சரியப்பட்டு கேட்குறார். அப்போ அந்த சோமசர்மா பிராமணர் சொல்கிறார், இல்லை இல்லை சத்தியம் உண்மை, நான் இதை கண்கூட பார்த்தேன். உன்னுடைய கணவர் அந்த இடம் தற்காலிகமானதுன்னு சொல்கிறார், பட் அதை எப்படி நிரந்தரமாக்குறதுங்கிறது உனக்கு தெரியும்னு சொன்னார், உன்னை அழைச்சின்னு வர சொல்லி சொன்னார் அப்படின்னு சோமசர்மா பிராமணர் சந்திரபாகாட்ட சொல்கிறார். இப்போ சந்திரபாகாவும் தன்னை அந்த இடத்துக்கு அழுத்து போக சொல்லி சோமசர்மா பிராமணர்கிட்ட வேண்டுறாங்க. அப்போ சந்திரபாகா அழைச்சிட்டு அந்த சோமசர்மா பிராமணர் சோபனா தங்கியிருக்கக்கூடிய அந்த மந்திராச்சல மலைக்கு பக்கம் வராங்க. அந்த மந்திராச்சல மலையில் நுழையும்போது அங்கே சந்திரபாகா வர வழியில் வாமதேவருடைய ஆசிரமத்தை சந்திக்கிறாங்க. அங்கே வாமதேவருக்கு மரியாதை செலுத்திட்டு அவங்க நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ வாமதேவர் தன்னுடைய கமண்டலத்தில் உள்ள ஜலத்தினால அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க. அப்போது சோபனா ஒரு தெய்வீகமான உடலை பெறுறாங்க. அந்த தெய்வீகமான உடல் எடுத்துட்டு ரொம்ப அற்புதமாக அவங்க சோபனா சந்திரபாகா சோபனாவுடைய அரண்மனைக்குள் நுழைகிறாங்க. அப்போ சோபனாவோட அரண்மனையில் நுழைந்தவுடனே சோபனா சந்திரபாகா ரொம்ப அன்போடு வரவேற்று தன்னுடைய ஆசனத்தில் அமர வைக்கிறாரு. ரெண்டு பேரும் கணவன் மனைவி அமர்ந்திருக்கிறாங்க. அப்போது சந்திரபாகா சொல்கிறா, நீ வந்து இந்த ஏகாதசியை வந்து நம்பிக்கையில்லாமல் இருந்ததுனால உனக்கு இப்போ ஒரு பிரம்மாண்டமான நகரம் கிடைச்சாலும் தற்காலிகமானதாக இருக்குது. நான் இப்போது நான் வந்து இந்த ஏகாதசி விரதத்தை வந்து என்னுடைய 8 வயது பால்ய பருவத்திலேருந்தே நான் செய்துட்டுருக்கேன். ஸோ என்னுடைய ஏகாதசியுடைய விரதத்துடைய பலனை உனக்கு கொடுக்கறதுனால இந்த ஒரு வசதி உனக்கு நித்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாகா தன்னுடைய விரதத்துடைய பலனை சோபனாவை கொடுக்குறார். இப்படி அவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவியாக நித்தியமாக இருந்து அங்கே பல்லாண்டு காலம் வாழ்ந்து அதுக்கப்புறம் அவங்க அந்த தேவலோகத்து வசதியெல்லாம் அனுபவிச்சதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் பவானி உலகத்தில் பிரவேசிக்கிறாங்க. இந்த செய்தியை வந்து இந்த கதை இந்த சரித்திரத்தை வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிஷ்டிர மகாராஜருக்கு வர்றார். அப்போ அவர் சொல்கிறார், இந்த ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷமானது, யாரெல்லாம் இந்த ஏகாதசி விரதம் இருக்காங்களோ, இந்த ஏகாதசி அன்னைக்கு என்னுடைய நாமத்தை ஜபிக்கிறாங்களோ, எனக்கு பக்தி தொண்டு பண்ணுறாங்களோ, என்னை பூஜிக்கிறாங்களோ, புனித ஸ்தலங்களில் போய் என்னை தரிசிக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து இந்த உள்ளே விட்டுமே என்னுடைய நித்தியமான வைகுண்டத்தை அடைவாங்கன்னு சொல்கிறார். வெறுமனே இந்த ஏகாதசி மகிமையை கேட்கறதுனாலேயே ஒருத்தர் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் கர்மங்களிலிருந்து விடுபடுவார்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லி முடிக்கிறார். ஜாய் ஸ்ரீராம ஏகாதசிக்கு, ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு, ஜாய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு, ஜாய் ஸ்ரீ குருதேவுக்கு, ஜாய். ஸோ இந்த ஏகாதசி மகாத்மியங்களில் சில சமயங்கள் நம்ம பார்க்கலாம், சில விஷயங்களை பௌதிகமாக சொல்கிற மாதிரி நமக்கு தென்படும். ஆனால் உண்மையில் அந்த ஏகாதசி விரதத்துக்குனால ஒரு பௌதிக பலனே ஒருத்தர் கிடைக்கும்போது நம்ம தூய்மையான அன்போட எந்த விதமான பௌதிகமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவான் மேலே தூய்மையான அன்பு கிடைக்கணும்னு சொல்லி இந்த ஏகாதசி விரதம் இருந்தனா கட்டாயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு அவர் மேல உள்ள தூய பிரேமத்தை கொடுப்பார். ஸோ ஏகாதசி விரதம் பக்தர் அல்லாதவங்களுக்கு அந்த மகாத்மியத்தை நம்ம படிக்கும்பொழுது, சில சமயம் ஏகாதசி மகாத்மியை படிக்கும்பொழுது நமக்கு என்ன தோணும்னா, இது வந்து இந்த பலன் இருக்கு, அந்த பலன் இருக்கு, இது செய்தால் நமக்கு வந்து சொர்க்கத்தில் போய் இந்த மாதிரி நம்ம ரொம்ப வசதியில் அனுபவிக்கலாம், இல்லை மிக உயர்ந்த நிலை அடையலாம், இந்த மாதிரி நம்மளை மோட்டிவ் பண்ணுற மாதிரி நம்ம நினைக்கலாம். உண்மையில் ஏகாதசி மகாத்மியம் பக்தர் அல்லாதவங்க ஏகாதசி விரதம் அனுஷ்டிச்சா அவங்க இந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போகலானோ அல்லது தேவலோகத்தை அடையலானோ அல்லது உயர்ந்த வசதி அடையலாங்கிற எண்ணத்தில் அவங்களும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க முயற்சிக்கலாம். அப்படி அவங்க தெரியாமல் ஏகாதசி விரதத்தை ஏதோ ஒரு பௌதிக பலன் எதிர்பார்த்து இருந்தால் கூட அவங்களுக்கு படிப்படியாக பகவான் மேல உள்ள தூய்மையான அன்பு ஏற்பட்டு அந்த ஆரம்ப நிலை பக்தியும் அவங்களுடைய அந்த ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு செய்யக்கூடிய பக்தியும் கிருஷ்ணருடைய கருணையினால அவங்க சீக்கிரமாகவே உன்னதமான பக்தி தொண்டு அடைவாங்க. இது சம்மந்தமாக நம்ம எண்ணற்ற லீலைகளை வந்து பாகவத புராணத்தில் பார்த்துருக்கோம். துருவ மகாராஜ் தன்னுடைய அப்பாவோட மிக உயர்ந்த பதவி அடைன்னு சொல்லி பகவான் தரிசிக்கிறதுக்காக போனார், பக்தி தொண்டு செய்தார். ஆனால் பகவானுடைய காரணமற்ற கருணையினால அவர் தரிசித்த உடனே துருவ மகாராஜுக்குள்ள பௌதிக எண்ணங்கள்லாம் போய் அவர் பகவான் மேலே தூய்மையான பக்தி தொண்டை வாழ்த்தினார். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பாகவதத்தில் பார்க்கலாம். இது ஒரு சம்பவமாக சொல்லப்படுது. அதே மாதிரி கஷ்யபர் தன்னுடைய மனைவி அதிதியை வாமன தேவ தன்னுடைய ஆக்சுவலி அதிதிக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா தன்னுடைய மகன்கள் எல்லாமே சொர்க்கத்தை விட்டு இழந்து தவிச்சுன்றதப்ப கஷ்டப்பட்ட வந்து சொல்லும்போது கஷ்யபர் தன்னுடைய மனைவியை பக்தி தொண்டு செய்ய செய்ய வலியுறுத்துறாங்க. ஸோ அதிதி தன்னுடைய மகன்களுக்கு ஒரு நல்ல கதி ஏற்படணுங்கிறதுக்காக பக்தி தொண்டு செய்கிறவங்க அவங்கள அந்த பக்தி தொண்டு தூய்மை அடைஞ்சு அவங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நேரில் தரிசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை பகவானே அவங்களுக்கு குழந்தையாக வரதாகவும் வரம் கொடுக்குறார். அப்படி பகவான் அதிதிக்கு வாமன தேவராக தோன்றுறார். அப்போது பகவத்கீதைப்படி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவரை சரணடையக்கூடியவங்களை கிருஷ்ணன் நல்லாத்மான்னு சொல்கிறார். சதுர்விதா பஜதேமாம் ஜனாசுகிருதுன்னு அர்ச்சினா ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தாத்தி நானீச்ச பரதர்ஷபா நான்கு விதமாக நல்லூர் என்ன சரணடையறான்னு சொல்கிறாங்க. ஆர்த்தோ பொருளாதார முன்னேற்றம் விரும்புகிறவங்க, ஜிக்யாசு கேள்வியறி ஊறவங்க, ஞானி இன்னும் முக்தி அடைஞ்சு விரும்புகிறவங்க, அப்புறம் பொருளாதார முன்னேற்றம் விரும்புகிறவங்க, இப்படி ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட அவங்க பகவானுக்கு பக்தி தொண்டு செய்தாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவங்களை படிப்படியாக தூய்மைப்படுத்தி அவங்களுக்கு உன்னதமான பக்தி தொண்டு கொடுத்துருவார். அதனால தான் ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு என்ன பரிந்துரைக்குதுன்னா அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி திரிவிரேன பக்தி யோகினே எதே ஜ புருஷம் பரம். நம்ம பௌதிக ஆசி உள்ளவங்களாம் இருக்கலாம், பௌதிக ஆசி இல்லாதவங்களாம் இருக்கலாம், அல்லது மோட்சத்தை விரும்பக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது ஜனங்களில் எந்த லெவலில் இருந்தால் என்ன என்ன நிலையில் இருந்தாலும் சரி, சிலர் வந்து பௌதிக ஆசி விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க, சிலர் வந்து மோட்சத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க, சிலர் எந்த விதமான ஆசை இல்லாமல் தூய்மையான பக்தியோட பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி யாரால் எந்த நிலையில் வந்தாலும் பகவான் அவங்க ஏற்றுக்கொள்கிறார். அப்படி அவங்க பக்தி தொண்டு செய்யும்பொழுது பகவான் படிப்படியாக அவங்கள தூய்மைப்படுத்துகிறார். பக்தி தொண்டு பாதைக்கு வந்து அவங்க ஏகாதசியுடைய மகிமையிலே கேட்டு அந்த ஏகாதசி விரதம் இருக்கணும் போது அவங்க பக்தருடைய சங்கத்தில் வந்து ஏகாதசி மகாத்மியத்தை கேட்கும்போதும், அவங்க பக்தருடைய சங்கத்திலேருந்து பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்கும்போதும், அவங்க பக்தருடைய சங்கத்திலேருந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கும் போதும், பகவானை தரிசிக்கும் போதும், அந்த ஒரு சங்கத்தினால் அவங்க படிப்படியாக பல பௌத்திகமான பலன்களை எதிர்பார்க்கறது தவறுங்கிறத உணர்ந்து அவங்க மேலும் பக்தி தொண்டில் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி நம்ம எல்லாருமே வந்து பக்தி தொண்டு செய்து ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால நம்ம பகவான் மேலே தூய்மையான அன்பை வளர்த்துக்க முடியும். அப்போது உண்மையான பக்தர்களுக்கு வந்து பக்தி தொண்டு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு ஏகாதசி விரதம் இருக்கிறதுனா எனக்கு பௌதிகமான பலன் கிடைக்கும், இல்லை நான் வந்து இந்த சோபனா மாதிரி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகிறேன், இல்லை தேவலோகத்தை அடைய போகிறேங்கிற எண்ணம் ஒரு தூய வைஷ்ணவருக்கு இருக்காது. ஒரு தூய்மையான வைஷ்ணவர் பக்தி தொண்டு ஏகாதசி விரதம் இருக்கிறது தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக இருக்கிறார். அவர் வந்து ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனால நான் இந்த ஏகாதசி பகவான் ஸ்ரீ ஹரிக்கு ரொம்ப பிரியமானது, அப்போ நான் இந்த ஏகாதசி விரதம் இருக்கும்போது பகவான் என் மேலே திருப்தி அடைவார், அப்போ பகவான் கட்டாயம் என்னை ஆசீர்வதிப்பார், நான் இன்னும் சீக்கிரமாக இந்த பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைய முடியும். இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனால என்னுடைய புலன்களை நான் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியுமோ கட்டுப்படுத்தி பௌதிக விஷயங்களை பற்றி சிந்திக்காமல் புலன்பு விஷயங்களில் ஈடுபடாமல் அதிகமான உணவு உண்றது, அதிகமாக தூங்குறது போன்ற அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய எண்ணற்ற வேலைகளாக நிப்பாடிண்டு கூடுமான அளவுக்கு நம்ம பகவானுடைய ஹரியோடைய நாமத்தை உச்சரிக்கலாம், எந்த அளவுக்கு பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்க முடியுமோ கேட்கலாம், பக்தருடைய சங்கத்தை எடுத்துடலாம், பகவானுக்கு ஆராதனை செய்யலாம், பகவானை அபிஷேகிக்கலாம், அபிஷேகம் செய்யலாம், பகவானை தரிசிக்கலாம், பாகவதம் போன்ற புராணங்களை படித்து பகவானுடைய லீலைகளை நம்ம ஸ்மரணம் பண்ணலாம். ஸோ எப்படி இந்த ஏகாதசியை வந்து நம்ம நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தினா சீக்கிரமாகவே நம்மளும் பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைந்து நம்ம பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். கட்டாயம் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்ம மேலே திருப்தி அடைவார். யாரொருத்தரும் ஏகாதசி விரதம் இருந்து அவருடைய நாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறாங்களோ கட்டாயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மளை ஆசீர்வதிப்பார் நம்ம நம்புகிறோம். தொடர்ந்து இந்த ஏகாதசி விரதத்தை இருந்து நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜாய் ஸ்ரீ ராம ஏகாதசி கி ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி ஜாய் ரிதா கோர் பிரேமானந்தே ஹரி ஹரி கோர்.